இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, இறைவன் எந்த நேரமும் நம்முடன் நன்மையானவற்றை கொண்டு உறுதி கொடுத்து இன்னும் நம்முடனே வழிகாட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான். நம்மோடு நம்முடைய இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான அடையாளம் உங்களுடைய உள்ளமாக இருக்கிறது. இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுகம் இறுதி வரையில் நிலை பெற்றிருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அழகான தேவைகளும் மலர்ந்து வளர்ந்தோங்க வேண்டும். அதனுடைய பலன்கள் உங்களுக்கு வகை வகையானதாக, அதனை என்றுமே நாம் மறந்துவிட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அவ்வளவும் எனக்கு வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான அழகான செய்தி ஒவ்வொன்றும் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள் என்று இறைவன் கூறுகிறான். அதனை விருப்பமாக நான் உங்களுக்கு அமைத்திருக்கின்றேன். அதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த மனதில் இருக்கக்கூடிய சுகமான செய்திகள் பெரும் உத்தரவாதம். அந்த செய்திகளை அறிவித்து கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன்தான் என்பதை நீங்கள் அறியுங்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான செய்தியும் இறைவன் உங்களுக்காக அவன் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடையும் ஆசீர்வாதமுமாக இருக்கின்றது என்பதையும் நீங்கள் அறியுங்கள். என்னுடைய மனதில் நாளைய விஷயமாக இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் என் கைவசம் இல்லை. எப்படி நான் வாழ விரும்புகின்றேன் என்பதை கற்பனை செய்ய முடியுமே தவிர, மற்றபடி நான் அதனை எனக்காக உருவாக்கி கொண்டு அதில் வாழக்கூடிய அந்த சக்தியை நான் பெற்றிருப்பவனாக இல்லை. இதனை நாம் அறிகின்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் கற்பிப்பவனும் அவன்தான். இன்னும் அந்த கற்பித்தலில் உங்களுடைய கற்பனைகளை கொண்டு வர வேண்டாம், அது உண்மையில்லை. படைப்பாளனிடமிருந்து அது உங்களுக்காக உருவாக இருக்கின்றது ஒரு சூழ்நிலையாக. நீங்கள் கூறுவீர்கள், காலம் உங்களுக்காக கனிந்து வரும் என்று. கால சூழ்நிலை மாறும் என்று நீங்கள் உங்களுடைய மனதில் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கால சூழ்நிலை உங்களுக்கு மிகவும் ஏற்புடையதாகவும் உங்களுக்கு அழகானதாகவும் அமைய வேண்டும் என்று விரும்புவீர்கள். காலத்தின் மீது எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்லை. காலத்தின் சூழல் நீங்கள் கற்பனை செய்யவர்களும் இல்லை. அதில் கற்பனையில் கூட உங்களுக்கு எந்த வகையில் கற்பனை செய்வது என்பது தெரியாது. என் உள்ளத்தின் சூழ்நிலை என்னவென்றால், சுகமான சூழ்நிலையில் நான் அமைய வேண்டும். சுகமான சூழ்நிலையில் நான் அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தின் தேவை அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வதில்லை. என்னவாக அமைய இருக்கின்றது என்று அழகான ஒரு சூழ்நிலையை, நான் கற்பனைக்கும் எட்டாத ஒரு சூழ்நிலையை நான் அனுபவித்து வாழ்வதற்காக அதனை நான் முன்னோக்கி இருக்கின்றேன் என்பதை நாம் அறிய வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். பாக்கி என்ன இருக்கிறதோ இதுவரையில் வாழ்ந்தது போக மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். எதிர்காலத்தை நோக்கித்தான் நான் போய்க் கொண்டிருக்கின்றேன். பாக்கியுள்ள வாழ்க்கைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை எனக்கு முக்கியமில்லை. வாழ்ந்து முடித்த காலம் எனக்கு முக்கியமில்லை. வாழப்போகிற காலம், இப்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி, நாளைய விஷயத்தை பற்றி நீங்கள் எதனை கற்பனை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ இப்படியாக நான் வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா, அல்லது புதிய வாழ்க்கை உங்களுக்காக வேண்டுமா? பெரும்பாலும் எனக்கு நான் எதனை மனதில் அனுமானித்துக் கொண்டிருக்கின்றேனோ அந்த வாழ்க்கையை எனக்கு கிடைத்தால் நிரந்தரமாகிவிட்டால் போதும் என்று. அவ்விதமாக இல்லை. நீங்கள் தேடிக்கொண்ட வாழ்க்கையை நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இறைவனோ, நீங்கள் அடைய முடியாத, உங்களுடைய முயற்சிகளை கொண்டு நீங்கள் அடைய முடியாது, உங்களுடைய கற்பனைகளுக்கும் எட்டாத ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்காக அமைத்திருக்கின்றேனே தவிர உங்களுடைய கற்பனைகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உங்களுடைய இதயத்தில் அமைக்கவில்லை. இன்று இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சுகப்பொருள்களை கொண்டு வசதிகளை கொண்டு வாழ வேண்டும். என்னுடைய கற்பனையெல்லாம் இவ்வளவுதான். இவ்வளவும் இருந்து உங்களுடைய உடல்நிலை கெட்டுவிட்டால் அதை பற்றி நீங்கள் இறைவனும் கேட்டீர்களா? ஆனால் இறைவன் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றான். உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு ஆதாயம் நீங்கள் இருந்தால்தான் சுற்றிருக்கிற சூழ்நிலையை அனுபவிக்க முடியும். உங்களுடைய சூழ்நிலைகளை உள்ளத்தின் சூழ்நிலைகளிலிருந்து ஆரம்பியுங்கள். உங்களுடைய உடல் நலம் குன்றிவிட்டது, எனக்கு நோய்கள் வந்துவிட்டன, இது நிகழக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் என்பதை இறைவன் அறிவித்திருக்கின்றான். நாமோ அதனை பற்றி கவலைப்படாதவர்களாக உலகத்தினுடைய சுகங்கள் என்ன என்பதை பற்றி நாம் அதிகமாக அக்கறை கொண்டு உலக சுகங்களிலும் உலகத்துடைய சுகப்பொருளுடைய விசாலமான அனுபவத்திலும் நான் வாழ விரும்புகின்றேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருப்பதோ நீங்கள் காண முடியாதது. நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் படைப்பாளன். இறைவனை நீங்கள் படைப்பாளன் என்று அறிந்திருக்கின்றீர்கள். அந்த படைப்பாளனுடைய தகுதி என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால் அவன் படைப்பவன், புதிதாக படைப்பவன், படைத்தவற்றை காப்பியடிப்பவன் இல்லை. ஒரு படைப்புக்கும் அடுத்த படைப்புக்கும் ஒரு நொடிப்பொழுதில் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு மூச்சுக்கும் அடுத்த மூச்சுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு மூச்சில் கவலை, அடுத்த மூச்சில் சுகம், அடுத்த மூச்சில் உற்சாகம், அடுத்த மூச்சில் இன்னும் துன்பம். எந்த நேரத்தில் எது நிகழும் என்று தெரியாது. ஒருவர் போன்று வாழ்க்கையை இன்னொரு வாழ முடியாது. ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு தருணத்தில் வாழ்ந்தது போன்று அடுத்த தருணத்தில் அவரால் வாழ முடியாது. இதனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் வித்தியாசமான படைப்பாக நாம் அமைந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தின் அடிப்படையில் நீங்கள் நேற்றிருந்த மனிதர் என்று இல்லை, இன்று மாறுபட்ட ஒரு மனிதர் நீங்கள் அறிய மாட்டீர்கள். காரணம், உங்களுடைய கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் என்ற ஐந்து புலன்களும் அறிய முடியாத ஒரு சுகம் அல்லது அறிய முடியாத ஒரு வேதனை. இந்த இரண்டில் ஒன்று உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒன்றுக்கு மற்றது மாறுபட்டதாக இருக்கின்றது. ஒரே மாதிரியான இரண்டு தருணங்கள் கிடையாது. ஒரே மாதிரியான இரண்டு நொடிப்பொழுதுகள் கிடையாது. இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். இவை அனைத்துமே உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது நான் அறியக்கூடிய ஒரு சத்தியம், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். முதலில் மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. மாற்றங்கள் அமைப்பது இறைவன் தான். அந்த மாற்றங்களுக்கு ஏதுவாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் அமைக்கின்றான். சுகமான வாழ்க்கை பயணமாக இருக்கின்றது, அது மனம் சம்பந்தப்பட்டது. துன்பமான வாழ்க்கை பயணமாக இருக்கின்றது, அதுவும் மனம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய உடல் என்ற ஒன்று உங்களுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது, மனசினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. எந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகின்றீர்கள்? உங்களுடைய மனம் சுகமான அமைப்பில், சுகமான சூழ்நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கையை விரும்புகின்றீர்களா? அல்லது உங்களுடைய மனம் விரும்பாத உங்களுடைய கற்பனையை கொண்டு நீங்கள் வாழ விரும்புகின்றீர்களா? உங்களுடைய கற்பனைகள் அனைத்துமே நீங்கள் படைத்த, பார்த்த பொருள்களிலிருந்தும் அனுபவித்த பொருள்களிலிருந்தும் அதிகமாக்கிக் கொள்ள விரும்புவீர்கள். ஒன்றிலும் கூட உயிரோட்டம் கிடையாது. இந்த ஃபேன் ஆகட்டும், ஏசி ஆகட்டும், உங்களுடைய இருக்கைகளாகட்டும், உங்களுடைய சட்டை துணிவுகளாகட்டும் உயிர் கிடையாது. நீங்கள் உபயோகப்படுத்துவீர்கள், அது உங்களுக்கு உபயோகப்படாது. சொற்ப காலம் தவிர அது பழுதாகிவிடும், அல்லது பழுதாகிவிடும், அல்லது இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் இறைவனிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சுகம் என்ற ஒன்று ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகமாக வேண்டுமே தவிர குறைவதை நாம் விரும்ப மாட்டோம். சுகத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் நாம் நம்முடைய சுகப்பொருள்களை, உலகத்தின் பொருள்களை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றோம். அவையோ ஜடமானவை, உயிரோட்டமற்றவை. ஒவ்வொன்றும் அழகு பொருட்களாக நீங்கள் வைத்திருக்கூடிய ஒவ்வொன்றுமே உயிரோட்டம் இல்லாதது. நீங்கள் தோட்டத்தை வளர்க்கலாம் உங்களுடைய வீடுகளில், ஆனால் இறைவன் அமைக்கக்கூடிய ஒரு இயற்கைக்கு இந்த தோட்டங்கள் நிச்சயமாக சமமாகாது. அதனுடைய இன்பம் வேறு. நீங்கள் வளர்க்கக்கூடிய தோட்டத்தினுடைய சுகம் கண்டிப்பாக அது செயற்கையானதாக இருக்குமே தவிர இயற்கையானதாக இருக்காது. செயற்கையான வாழ்வுக்கும் இயற்கையான வாழ்வுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் அல்லது அதற்கும் மேலாக வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம், கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் ஒரு சுகமான அழகான சூழ்நிலை உருவாக்குவதும் இறைவன் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருப்பதும் வெவ்வேறு விதமானது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புகிறதனால் சத்தியமான வாழ்க்கை, நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை இறைவன் உங்களுக்காக படைக்கிருக்கின்றான். அவன் படைப்பு உங்களிடமிருந்து ஆரம்பிக்கின்றான். நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அது நிலவில் நீங்கள் நான் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? என்னை சுகமாக வாழ வைப்பாயாக இறைவனே என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நான் சுகமாக வாழ வேண்டும் என்றால் தாராளமாக வாழ்ந்து கொள்ளுங்கள், அதுக்கு அனுமதி இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய கேடுகளும் அதில் இருக்கக்கூடிய இழப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டவை. நீ என்னை வாழவை என்றால் அதுக்கு ஒத்தம் வேறு. உங்களுடைய மனம் பாதுகாக்கப்படும். உடல் சுகம் மன சுகம் இந்த இரண்டில் உயர்வானது மனம் என்பது தெரியும். உடல் வேதனை மனவேதனை இந்த இரண்டில் மோசமானது மனவேதனை என்று தெரியும். உடல் வேதனையை கூட பாதுகாத்து நாம் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் மனவேதனையை தாங்க முடியாது. மனவேதனை என்ன திசையிலிருந்து வருகின்றது என்று நாம் அனுமானிக்க முடியாது. உடல் வேதனைகளை அனுமானிக்க முடியாது. எப்படி என்ன காரணம் என்பதை அனுமானிக்க முடியாது. காரணம், உங்களுடைய மனதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் ஆரம்பிக்கின்றான். நீங்கள் ஒரு விரும்பக்கூடிய ஒரு விருப்பம்தான் உங்களுடைய வாழ்க்கையாக அமைகிறதை தவிர, நீங்கள் விரும்பாத ஒன்று உங்களுடைய வாழ்க்கையாக அமையப்போவதில்லை. நீங்கள் தீமையை விரும்பினால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக அமையும், அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள் இல்லை. நீங்கள் சுகத்தை விரும்பினால் அதிலிருந்து உங்கள் வாழ்க்கை அமையும், அதிலிருந்து நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்பவர்கள் இல்லை. யாரும் தடுத்துவிட முடியாது. இறை உணர்வின் மீதும் இறைவனுடைய மாபெரும் ஆற்றலின் மீதும் நீங்கள் என்றென்றும் நினைத்திருக்க வேண்டும். உடன்படிக்கை நமக்கும் நம் இறைவனுக்கும் இடையே எப்பொழுதும் ஒவ்வொரு மூச்சிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் விரும்பும் போதெல்லாம், என் வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயத்தை விரும்பும் போதெல்லாம், என் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் நான் விரும்ப ஆரம்பிக்கின்றேன். மற்றபடி அந்த பாக்கியம் மட்டும் இல்லை என்றால், இறைவன் உங்களோடு பேசவில்லை என்றால், உங்களுடைய துர்பாக்கியமெல்லாம் உங்களுடைய துன்ப நாட்களை பற்றியும் உங்களுடைய இயலாமையின் நாட்களாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களை பற்றியும் நாளைக்கு நீங்கள் என்ன கதியாக போகின்றீர்களோ என்ற அந்த வாழ்க்கையை பற்றியும் இந்த மூன்று நெருக்கடிகளுக்குள்ளும் நேற்று இன்று நாளை என்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று விதமான திசைகளிலிருந்து பெரும் துன்பங்களை மட்டுமே நாம் எதிர்நோக்கி அந்த துன்பங்களில் வாழக்கூடிய உலகம் இருப்போம். உதாரணமாக நேற்றைய வாழ்க்கையில் நிகழ்ந்த இழப்புகள், இறைவன் கூறினால் ஒவ்வொன்றும் உங்களை விட்டும் நீங்கும், ஒவ்வொரு பொருளும் அழியும். உங்களிடம் எது இருக்கின்றதோ அது ஏதாவது ஒன்று உங்களோடு நிலைத்து வருமா என்று நீங்கள் அறுதியிட்டுக் கூற முடியுமா என்று இறைவன் கேட்கின்றான். உங்களால் முடியுமாது? எந்த ஒரு பொருளும் என்னிடம் நினைத்திருக்கும். என் குழந்தைகள் என்னோடு நினைத்திருப்பார்கள். உங்களுக்காக அழகான ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, மனைவி, மக்கள், அவர்களுடைய சுகம் உங்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது. அவர்களுடைய சுகாதாரம் உங்களுக்கு அழகாக இருக்கின்றது. அவர்களுடைய நடமாட்டம் உங்களுக்கு இன்னும் வேண்டும் என்று அதை நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் யாராவது ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக அது பெரும் துக்கமாக அமைந்துவிடும். ஆனால் இறைவன் அறிவித்திருக்கின்றான், உங்களிடம் இருப்பது அனைத்தும் தீர்ந்துவிடும். உங்களிடம் இருப்பது யாவும் உங்களை விட்டும் ஒரு நாள் நீங்கும். உங்கள் கண் முன்பாக படிப்படியாகவும் நீங்கும், திடுகூறாகவும் முடியும். நீங்கள் அதை தடுப்பவர்கள் இல்லை. இந்த உண்மையை நீங்கள் நிராகரிப்பவர்களும் இல்லை. உங்களை படைத்தவன் உங்களை வாழ வைப்பான் என்ற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். இறைவனோடு நாம் நிரந்தரமாக அவனுடைய அனுகிரகத்தில் அவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாக நாம் இருப்போமே. ஆனால் முதலாவதாக நாம் அறிய வேண்டியது, அவன் நம்மை ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைத்தான். நாம் அதே நிலைக்கு திரும்பப் போகின்றோம். உடல் என்ற ஒன்று நமக்காக இந்த உலகத்தில் சேர்க்கப்படுகின்றது. உங்களுடைய மனம், உள்ளம் இந்த இரண்டிற்கும் சாதகமாக இந்த உடல் உங்களுக்கு விளையும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த உள்ளத்திற்கு நீங்கள் எதனை கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களுடைய உடலாக விளையும். அந்த உடலுக்கு தேவையான சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றவாறு அமையும். உங்களை உள்ளத்திற்காகத்தான் இந்த வானங்களும் பூமியும் அகிலங்களின் சூழ்நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மறைவானவற்றிலிருந்தும் நீங்கள் அறியாதவற்றிலிருந்தும் உங்களை படைத்தான். நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், எதிலிருந்து படைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிபவர்கள் இல்லை. ஒரு மரபணுவாக நீங்கள் உருவாவதற்கு முன்பாக என்னவாக இருந்தீர்கள், எப்படி இந்த அணுக்கள் சேர்க்கப்பட்டு இதிலிருந்து இந்த வகையிலான ஒரு உருவம், இந்த மனதோடு இந்த விதமான வாழ்க்கையில் இவ்வளவு காலத்திற்கு வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை அவ்வளவையும் கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு சுகமான விஷயம் என்னவென்றால், மனம் எல்லோருக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எதனை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. நான் விரும்பக்கூடியதெல்லாம், என் அறிவை கொண்டு எதனை நான் ஆசைப்படுகின்றேனோ அதனை விரும்புகின்றேன் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், இறைவன் அதற்கான ஒரு காலத்தவணையை நியமிக்கின்றான். உங்களுக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த தவணை. ஒரு காரியம் என்னால் நிறைவேற்ற முடியும் என்று இருக்கும் பொழுது உடனே நீங்கள் அதை நிறைவேற்றுவதில்லை, யோசிக்கின்றீர்கள். அந்த யோசனையில் பல தடைகளை கொண்டு வருபவன் இறைவன் தான். இந்த பாதையை சரியாக இல்லை, இந்த பாதையை சரியாக இல்லை கூட்டு வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்க முடியும். அதில் பல பிரச்சனைகள் உண்டு, கூட்டு வாழ்க்கையும் சரியில்லை. நீங்கள் என்றாவது ஒரு நாள் மிகவும் துன்பத்தில் ஆகும்பொழுது தனித்திருக்க விரும்புவீர்கள், கொஞ்சம் தனியாக என இருக்க விடனு சொல்லுவீங்க. அவ்வளோ பேரும் உங்களுடைய கூட்டு வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தினராகவோ அல்லது உங்களுடைய கூட்டாளிகளாகவோ இருந்த போதிலும், பங்காளிகள் வந்து சேர்ந்த போதிலும் சரி, அவர்களெல்லாம் விட்டு நீங்கள் தனித்திருக்க விரும்புவீர்கள் சுகத்தை நாடியவர்களாக. அது பல சமயங்களில் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த சுகத்தை நான் நாடும் பொழுது தனித்திருக்கும் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய சுகமும் கூட்டாக இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் சமமாகாது. நீங்கள் தனித்திருக்க விரும்புங்கள். நான் உங்களுக்கு குடும்பத்தை சேர்த்தேன், அவர்களை நான் உங்களோடு என்றென்று நினைத்திருக்க செய்வேன், அது உங்களுக்கு அழகாக அமையும். என்னை மறந்துவிட்டு நாங்களெல்லாம் ஒன்று என்று நீங்கள் உங்கள் சமுதாயத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் சேரும் பொழுது பிரச்சனைகள் உருவாகும். என்னை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். அப்படியென்றால் எப்படி உன்னோடு நான் இணைந்திருப்பது? நான் கூறக்கூடிய விஷயம், நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதோடு ஒன்று இருக்கின்றது. என்னுடைய வாக்குகள் அங்கு இருக்கின்றன. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்பதை நீங்கள் அறியுங்கள். மன சுகம் முக்கியம் என்பதை அறியுங்கள். உடல் சுகம் முக்கியமில்லை. மனதிலிருந்து தான் உடல் விடைகின்றது, மனதின் சுகத்திலிருந்து தான் உடல் சுகங்கள். மனதில் நம்பிக்கை ஏற்றுவிட்டால் என் உடல் நிச்சயமாக அது நோய் வாய்ப்பட்டு மோசமாகும். மனம் நம்பிக்கையோடு இருக்கும்பொழுது நோய்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை பிறக்கும். மனதில் இருக்கக்கூடிய சுகத்தை பேணிக்கொள்ளுங்கள். உடல் சுகம் அது தானாக அதற்கு வழிபட்டு நிற்கும். அந்த உடல் சுகமானது உங்களுடைய மனதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு அடிமை. உங்களுடைய ஐந்து புலன்களும் நீங்கள் அடக்கி ஆளக்கூடாது. உங்களுடைய மனதிற்கு சுகத்தை விரும்புங்கள். அந்த சுகத்திற்கு இது அடங்கிவிடும். என்னுடைய மனம் போன போக்கு, என்னுடைய உடல் அதில் விளைச்சல்களாக மாறிவிடும். என்னுடைய மனதில் சுகமான விளைச்சல்கள் இருக்கு, நன்மைகள் இருக்கும்பொழுது சுகமான விளைச்சல்கள், என் மனதில் அதற்கு கேடானது இருக்கும்பொழுது அதனுடைய விளைவுகளில் நான் வாழ வேண்டியிருக்கும். விளைவுகளில் வாழ வேண்டுமா, அவனுடைய விளைச்சல்களில் வாழ வேண்டுமா? உங்களுடைய மனதில் இரண்டும் இருக்கிறது. உங்களுடைய அறிவை நீங்கள் மெச்சிக்கொண்டிருக்கின்றீர்கள், இணை வைக்கின்றீர்கள். ஆனால் இறைவன் அறிவித்துவிட்டான் உங்களுக்கு இயலாது என்று. நான் எதனை உங்களுடைய மனதில் ஒரு சுகமான விஷயமாக அமைத்தேனோ அதனை நீங்கள் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. இதற்கு காரணம், அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான எண்ணத்தை நீங்கள் முதலில் உருவமாக வடிவமைத்து பாருங்கள். உங்களுடைய அறிவு எல்லாம் உருவமாக ஆன பின்னர் உருவமாக ஆக்கிக்கொண்டு அதில் வாழ்வதுதான். அருபமான வாழ்க்கையை உங்களுக்காக நான் அமைத்திருக்கின்றேன். அந்த அருபமான வாழ்க்கையை நீங்கள் உருவமாக வடிவமைக்க முடியாது. உங்களுடைய மனதை நான் அமைத்தேன், உயிர் வாழ்க்கையை உங்களுக்காக அமைத்தேன். நீங்கள் அதை உடல் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டீர்கள். என்னுடைய உடல் உடம்பு உடம்பை பார்த்துக்கோ சொல்வீங்க சார். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய, அதனை இயக்கக்கூடிய மனதை நீ சுத்தமாக வைத்துக்கொள் என்று நாம் ஒருபோதும் ஒருவருக்கும் நாம் உபதேசிப்பதில்லை. காரணம், மனம் என்ற ஒன்று நம்மிடம் இல்லை, காரணமாகிவிட்டது. அதோடு தொடர்பு கொண்டக்கூடிய இறை சக்தியும் இல்லை என்றாகிவிட்டது. இறை உணர்வுகளை நாம் பெரும்பாலும் பெருவாரியாக புறக்கணித்து அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகமான சூழ்நிலையை நாம் மறுத்து என்னுடைய உடலுக்கு தேவையான அந்த இச்சைகளில் நான் ஆகின்றேன், இதுதான் வாழ்க்கை என்று. உங்களுடைய கண்கள் மங்கக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய காதுகள் மந்தமாகும், உங்களுடைய தோல் உணர்விழக்கும், உங்களுடைய சுவாசம் குறைந்து கொண்டு வருகின்றது. என்னுடைய வாழ்க்கை முடிவும் போது குறைந்து கொண்டு வருகின்றது. அது பிறந்த நாளிலிருந்தே குறைந்து கொண்டிருப்பதை நான் அறிவதில்லை. ஏக்க பெருமூச்சுக்கள் அனைத்துமே பெருமை கொண்டு வாழக்கூடிய அந்த பூரிப்பில் இருக்கக்கூடிய பெருமூச்சுகள் அனைத்தும், பொறாமையினால் வெந்து போகக்கூடிய அந்த மூச்சுகள் அனைத்தும், நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களிடம் இல்லை, மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து இதை போன்று வாழ்க்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நீங்கள் மற்றவர்கள் இவற்றை இவ்வளவுகளையும் நீங்கள் உங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால், இணைத்து பார்த்தால் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் என்பது தெரியும். ஒருவரை போன்று ஒருவர் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான். அந்த வாழ்க்கை அவருடைய விருப்பங்கள். அந்த விருப்பங்களை அமைத்தவன் அந்த ஒவ்வொரு மனிதனின் இயற்கைக்கு தகுந்தவாறு விருப்பங்களை அமைக்கின்றான். அந்த விருப்பம் மறைவானது, பொருள் அடிப்படையிலானது அல்ல. நீங்கள் வாழ்க்கை என்று கூறும்பொழுது உங்களுடைய உடலையும் பொருள்களையும் மட்டும் பார்ப்பீர்கள். உயிர் பிரியும்போது மட்டும்தான் நான் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் வரும். சத்தியம் மரணத்தின் போது அங்கு நிறைவேறும். உயிர் பிரியும் நேரத்தில் உடல் வாழ்க்கை வேண்டும் என்று கேட்க மாட்டீர்கள், நான் உயிர் வாழ வேண்டும். உடல் பொருள்கள் இருக்கின்றன. என்னுடைய இருதயம் கெட்டுவிட்டது, என்னுடைய இருதயம் படபடக்கின்றது. டாக்டர் கூறிவிட்டார்கள் இருதய நோய். அங்கு டாக்டரிடம் சென்ற பிறகு இதை குணமாக்க முடியாது, காலமெல்லாம் மாத்திரை சாப்பிட வேண்டும். அதான் நீங்கள் இறக்கும் வரையில் மாத்திரை சாப்பிட வேண்டும். நான் அந்த மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது என் இருதயத்தை காப்பாற்றி கொண்டு உயிர் வாழ்வேன் என்ற அடிப்படையை மனதில் புகுத்தப்பட்டு அதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதை அப்பப்போ செக்கப் பண்ணி பார்த்துக்கலாம். உயிர் வாழ்க்கைக்கு இதுதான் முக்கியம். இந்த இருதயத்தின் இயக்கம் முக்கியம். இறைவன் கூறுகின்றான், உயிருக்கு மனம் முக்கியம், அங்கு நம்பிக்கை முக்கியம், அங்கு சத்தியம் முக்கியம். என்னிடம் நீங்கள் திரும்ப வேண்டும் உங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கு. அந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை, தெளிவாக தெரிய வேண்டும். உடலை கொண்டுதானே உயிர் என்று பல பேரும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த உயிர் அணு ஒன்று தான் உங்களை ஆறடி உயரத்திற்கு வளர்த்து உங்களை ஒரு செவ்வையான மனிதனாக உருவாக்கியது. அந்த உயிரோட்டம் தான். அந்த உயிரோட்டம் குறைந்தபட்சம் காற்றில் அமைந்திருக்கின்றது. அந்த காற்றில் என்றால் ஒரு நொடிப்பொழுது, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. காற்றை அடக்கிவிட்டால் எல்லாம் தெரிந்த பிறகு அரூபமான விஷயங்களில் என்னுடைய முழு வாழ்க்கையும் அமைந்திருக்கிறதை தவிர பார்க்க முடியாத விஷயங்கள். உயிர் பார்க்க முடியாது, காற்று பார்க்க முடியாது, அதற்குரிய உயிர் சக்தியை பார்க்க முடியாது, அது எப்படி கிரகிக்கப்படுகின்றது என்று பார்க்க முடியாது. நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் உணவு உங்களை காப்பாற்றுகிறது. அவ்வாறு அல்ல, உணவில் உள்ள உயிர் சக்தி உங்களை காப்பாற்றுகிறது. தண்ணீர் குடித்தால் என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன், அதில் உள்ள உயிர் சக்தி தான் காரணம். உணவு எவ்வளவு சாப்பிடுகின்றீர்களோ அந்த அளவு கொள்ளளவு நீங்கள் நீக்கப்பட்டு விடுகின்றது மறுநாள். தண்ணீர் எவ்வளவு குடிக்கின்றீர்களோ அவ்வளவு நீக்கப்பட்டு விடுகின்றது. காற்று எவ்வளவு இருக்கின்றீர்களோ அவ்வளவும் அடுத்த மூச்சு நீக்கப்படுகின்றது. அதில் உள்ள உயிர் சக்தி மட்டும் கிரகிக்கப்படுகின்றது, அதனை நீங்கள் கிரகிப்பவர்கள் இல்லை. எப்பொழுது எனக்கு கவலை ஏற்பட்டுவிட்டதோ உயிர் சக்தி கிரகிக்கப்படாது. எப்பொழுது சுகமான மனம் இருக்கின்றனோ அப்பொழுது நிம்மதி பெருமூச்சாக அவ்வளோ உயிர் சக்தியும் கிரகிக்கின்றது. என்றுமே இல்லாத அளவுக்கு மனம் நெஞ்சம் பறந்து விரைந்து சுருங்குகிறது. இதில் உயிரோட்டம் இருக்கிறது. நீங்கள் இதில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் உங்களுடைய சக்தியையும் அறிவை கொண்டும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது இறைவனை நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய இருதயங்கள் இயக்கப்படுவது உயிர் சக்தியின் காரணமாக. அந்த உயிர் சக்தி இயக்கப்படுவது உங்களுடைய மனதின் அழகான சூழ்நிலையின் காரணமாக. கெட்ட மனநிலையில், பாதிக்கப்பட்ட மனநிலையில், நோவினை கொண்டிருக்கூடிய மனநிலையில், கவலையில் இருக்கக்கூடிய மனநிலையில் நிச்சயமாக உயிரோட்டம் பாதிக்கப்படும். உங்களுடைய உடல் உறுப்புகள் கடும். நான் கோபமாக பேசுகின்றேன், இப்பொழுது என்னுடைய நெஞ்சம் துடிக்குமா துடிக்காதா? வேகமாக படபடப்பு இருக்குமா இருக்காதா? அது இருதய வியாதியா? என் எண்ணத்திற்கக்கூடிய கோபம் என்ற அந்த உணர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளா உங்களுக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது தெரியும். எதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? மறைவான அந்த சக்தியை உங்களுடைய வாழ்க்கைக்கு உரியதாக அமைப்பீர்களா? வெளிப்படையாக உங்களுடைய அறிவு கூறுகிறது இருதயம் துடிக்கின்றது, அதில் பேச வச்சு பேஸ் மேக்கர் வச்சு நான் இயக்கப் போகிறேன், அதுக்கு நான் ஷாக் கொடுத்து இயக்கப் போகிறேன். அது எத்தனை காலத்திற்கு? அது ஏற்கனவே இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த நேரம் மறுமுறையில் அது இயங்கும். நீங்கள் நின்றுவிடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மருந்துகளையும் மாத்திரைகளையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் நீங்கள் அடக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் சீராக இயங்க வேண்டும் என்றால் இறுதியாக அந்த மன வாழ்க்கை முக்கியமே தவிர உடல் வாழ்க்கை முக்கியமல்ல. குறைந்தபட்சம் உயிருக்கு வாருங்கள். உயிரும் மறைவானது, மனதின் திண்மையை கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உயிரை கொண்டு மனம் வாழவில்லை. மனம் நன்றாக இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் வாழ்வேன். மனம் சாகடிக்கப்பட்டுவிட்டால் நான் இறப்பதற்கு முன்பாக என்னை நானே கூட தற்கொலை செய்து கொள்வேன். மனம் அந்த உயிரை பறித்துவிடும், மனம் அந்த உயிரை வாழ வைக்கும். இதில் ஏதாவது ஒன்றை உங்களுடைய மருத்துவர்கள் அறிந்திருப்பார்களா இந்த மறைவான விஷயங்களில்? ஆனால் அவர்கள் நீங்கள் உயிர் காப்பவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். சிந்தனை அங்கு அற்றுப்போய்விட்டது. இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான். எப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்று உயிரை பாதுகாப்பவர்கள் இவர்கள் என்றால் உயிரை பற்றி அறிந்தவர்கள் இவர்கள் தானா, உயிரை படைத்தவர்கள் இவர்கள் தானா? அந்த உயிரை இவர்களால் இப்பொழுது படைத்து அதை கொண்டு ஒரு உயிரினத்தை இவர்களால் உருவாக்க முடியுமா? உயிரை கொண்டு, நான் விதையை கொண்டு உருவாக்கின்றேன் என்பதல்ல, அந்த விதையை உருவாக்கின உயிரை கொண்டு இவர்கள் ஒரு உயிரினத்தை, ஒரு தாவரத்தையோ அல்லது ஒரு புழுப்பூச்சியையோ இவர்களை உருவாக்க முடியுமா? அந்த உயிரை படைப்பவர்கள் இவர்களா? அந்த உயிர் முக்கியம். ஆனால் படைத்த பிறகு வெறும் கண்களும் காது மூக்கு வாய்த்தோல் என்று இந்த ஐந்து அறிவை கொண்டு, ஐந்து அறிவு என்பது மிருக அறிவு, மனித அறிவு இல்லை, இந்த மிருக அறிவை கொண்டு உங்களுடைய நெஞ்சம் துடிக்கின்றது, பளபளப்பு, இது ஒரு வியாதி. இது வியாதியாக மனதில் இருக்கக்கூடிய கோபத்தின் விளைச்சலா? கோபத்தினுடைய விளைவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஏக்கத்தினுடைய விளைவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி எனக்கு இல்லையே என்று பரிதவிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை பார்த்து சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த உண்மை உங்களிடம் இருக்குமானால் இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நான் தனித்தே படைத்தேன், கூட்டாக படைக்கவில்லை. ஒருவரை போன்று ஒருவர் நிச்சயமாக இல்லை, ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். நீங்கள் கூறுவீர்கள், நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு தனித்தன்மையுள்ள மனிதன் என்று கூறுவீர்கள். அந்த தனித்தன்மை என்ற ஒன்று குவாலிட்டி, அது ஒருவருக்கு ஒரு வித்தியாசப்படும். அழகான சூழ்நிலைகளில் நான் வாழும்பொழுது ஒருவர் மற்றவர் அழகுக்கு அழகை பார்ப்பார்கள். அழகான மனதும் அழகான உன்னர் மனம் இரண்டும் சேரும் பொழுது அதற்குரிய சூழ்நிலை வேறு, அதை நீங்கள் வர்ணிக்க முடியாது எவ்வளவு அழகு என்பதை. ஒரு அழகான பொருள், இன்னொரு அழகான பொருள் இடத்தை அழைத்து கொண்டு நெருக்கடியாக இருக்கின்றது, தூக்கி வெளியே வீச மறுத்தவனும். எவ்வளோ பொருள்கள் வீட்டில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடி. அதில் உங்களுக்கு உயிரோட்டமும் இல்லை, அதில் உங்களுக்கு வாழ்க்கையும் இல்லை, அதில் உங்களுக்கு மனமும் இல்லை. உங்களுடைய பெருமையை தவிர நான் விலையுறந்த பொருளை வைத்திருக்கின்றேன், அது உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய காற்று, தண்ணீர், சூழ்நிலை அவ்வளவும் பறந்திருக்கின்றது. எவ்வளோ அதிகமாக அவனுடைய சூழ்நிலைகள் அதிகமானாலும் சரி, இன்னும் அழகாக இருக்கின்றது. உங்களுடைய வீடுகளில் நாலு சுகப்பொருள் வைங்க, அதிலே நீங்கள் தட்டு தடுமாறி விட வேண்டியிருக்கும். எங்கே பணம் இடிச்சுக்கிட்டு அதை துடைத்து வைப்பதற்குள்ளாக போதும் போதும் என்று ஆகிவிடும். ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த இலைகள், அந்த இலைகளை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒட்டடை அடிக்க முடியுமா? ஒரு ஒட்டடை அங்கே இருக்குமா? ஒரு தூசி இங்கே இருக்குமா? அல்லது டெய்லி அதை தொடச்சிட்ருக்கீங்களா? ஒரு இலையும் இங்கே ஒரு பிளாஸ்டிக் செடியை வைங்க, ஒரு நாள்னா மறுநாள் அதில் தூசி படைஞ்சிருக்கும், அது ஒரு நாள் தூசி பறக்கும். இந்த ஜடப்பொருள் இறைவனுடைய அழகான இயற்கையினுடைய பொருள் எது வேண்டும் உங்களுக்கு? ஆனால் என்னுடைய பெருமை ஜடப்பொருளை விரும்புவேன். பிளாஸ்டிக் செடியை வச்சுட்டு நான் பெருமை கொள்வேன், அது எனக்கு இடைஞ்சல், அது வெப்பம் இருக்கின்றது. இறைவன் படைத்திருக்கக்கூடிய அந்த தாவரங்களில் குளுமை இருக்கின்றது, குளிர்ச்சி இருக்கின்றது, அது மழைநீரை இருக்கக்கூடியது, இது மழைநீரை விரட்டக்கூடியது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் எது செய்தாலும் சரி, அங்கு தவறு இருக்கின்றது. உங்களுடைய அறிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது. இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி டாக்டரிடம் சென்றீர்கள், மருந்து கொடுத்தார்கள், இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டு உயிர் வாழ்கின்றேன் என்று எண்ணினீர்கள். பிறகு உங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்றது, அதுக்கு வேறு வைத்தியர், சிறுநீரகத்தை பார்க்கக்கூடிய மருத்துவர், அவரும் அந்த மருந்தை கொடுத்த பிறகு இந்த உறுப்பை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இந்த உறுப்பை நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். உணவு உங்களுக்கு உயிர் கொடுக்குமா? மருந்துகள் உங்களுக்கு உயிர் கொடுக்குமா? மருந்துகள் நீங்கள் கண்டுபிடித்த ஜடப்பொருள், அது உயிரோட்டம் கிடையாது. அது உயிர் கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, எந்த அளவுக்கு நாம் மனதை விட்டுவிட்டு உடல் சார்ந்த வாழ்க்கையில் மிருக அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிருக அறிவு என்பது ஐந்து புலன்களை கொண்டு வாழக்கூடிய ஐந்து அறிவு. நாம் மிருகங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம் நம் படிப்பின் காரணமாக. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று நீங்கள் பிறந்த நாள் முதலாக கற்பிக்கப்பட்டதன் காரணமாக. மனம் என்ற ஒன்றை பற்றி நாம் அறிவிக்கப்படவில்லை. மனம் என்ற ஒன்றை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொருட்டு உங்களுக்கு நேரமும் கொடுக்கப்படுவதில்லை. காலை முதலாக சாயந்தரம் வரைக்கும் புத்தக படிப்பு, ராத்திரி முதலாக காலை வரைக்கும் ஹோம்ஒர்க். படிப்பு கைகளுக்கும் கால்களுக்கும் இந்த மிருகங்களுக்குரிய ட்ரைனிங் நடக்கிறதை தவிர, நீங்கள் மிருகங்களாக மாறி வருகின்றீர்கள் 22 வயதுக்கு பிறகு ஆஃப்டர் போஸ்ட் கிராஜுவேஷன். உங்களுடைய முதுகலை படிப்பை படித்து முடித்த பிறகு முழு மிருகமாக நான் வருகின்றேன், மனமே இல்லாமல் வெறும் பொருளடிப்பை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று. இந்த மிருகங்களுக்கு இறைவன் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். யார் அப்பொழுதும் சுகமான உணர்வோடு வாழ்ந்து வாழ ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் நிச்சயமாக கூட இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களோடு அவன் இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். இறுதியில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தாச்சு, இருதய சிறப்பு மருத்துவ நிபுணரை பார்த்தாச்சு, சிறுநீரக சிறப்பு மருத்துவ நிபுணரை பார்த்தாயிருச்சு, கடைசியில் இன்னும் பல உறுப்புகள் சேர்ந்து ஒவ்வொரு டாக்டரும் வந்து பார்த்தாகிவிட்டது. உறுப்புகள் உங்களை வாழ வைக்கும் என்ற அந்த எண்ண தோணிகள் இருந்தபோது ஒவ்வொன்றுமே அழிந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அறிவு அவ்வளவும் கீழே இறங்கி கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய உடன்படிக்கையை சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள், உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது. உங்களுடைய மூளையையும் அறிவையும் படிப்பையும் மற்ற மனிதர்களுடைய படிப்பு அறிவையும் அவர்களுடைய பயிற்சிகளையும் கொண்டு நீங்கள் வாடும்பொழுது உங்களுக்கு வேதனை காத்திருக்கின்றது. நீங்கள் ஜடமாக ஆகிவிட்டீர்கள். எப்பொழுது உயிர் என்ற ஒன்றை பார்க்காமல் அதுதான் வாழ வைக்கின்றது, அதுதான் என்னுடைய உறுப்புகளை வளர்த்து கொண்டிருக்கின்றது, அதுதான் என்னுடைய உறுப்புகளின் செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணம் என்பதை அந்த அடிப்படை கூட தெரியாமல் உறுப்புகளை மட்டுமே கவனித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஜடமான விஷயங்களை கொண்டு உறுப்புகளை வாழ வைக்க முடியும் என்று உங்களுடைய அறிவு என்ற ஜடம், மருத்துவ அறிவு என்ற பொய், இவற்றை கொண்டு வாழ வைக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுக்கும் மனதுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை நீக்கிவிட்டது. வெறும் உடல் இச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதது கண்ணுக்கு தேவையோ பார்க்குறீங்க, எதுக்கு தோலுக்கு தேவையோ அந்த தோளுடைய ருசிக்காக நீங்கள் போகிறீங்க. உடல் இச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மனதினுடைய திண்மையில் நாம் இன்னும் வாழப்படகவில்லை. இன்று முதலாக என்னுடைய மனதிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். உதாரணத்திற்காக கூறினேன், இருதய ஸ்பெஷலிஸ்ட், சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட், லிவர் ஸ்பெஷலிஸ்ட், லங் ஸ்பெஷலிஸ்ட், கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி ஸ்பெஷலிஸ்ட், கை ஸ்பெஷலிஸ்ட், நரம்பு ஸ்பெஷலிஸ்ட், மூளை ஸ்பெஷலிஸ்ட், கண் ஸ்பெஷலிஸ்ட், காது ஸ்பெஷலிஸ்ட், எலும்புகள் ஸ்பெஷலிஸ்ட், தோல் ஸ்பெஷலிஸ்ட், இவ்வளோ பேரும் பார்த்த பிறகு உங்களுடைய உயிர் அங்கு பிரிந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் உயிர் பிரிந்துடுமோ என்று உங்களுடைய எண்ணம் அங்கு வருகின்றது. இப்பொழுது நீங்கள் எல்லா டாக்டர்களையும் கூப்பிட்டு என் உடல் உறுப்புகள் எல்லாம் கவனிங்க, என் உயிர் போயிட்டுன்னு சொன்னீங்களா, இது எல்லாம் மனதில் உயிரை காப்பாற்றுன்னு கேட்பீங்களா, உடல் வாழ வேண்டும்னு கேட்பீங்களா, உறுப்புகள் வாழ வேண்டும்னு கேட்பீங்களா, உயிர் வாழணும்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன உயிரை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? அப்போ தான் அந்த டாக்டருக்கு முதல் முறையாக உரைக்குது, உயிர் நம்ம கையிலேயே என்னமோ கேட்கலான்னு. நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கங்க சொல்லுங்கள். அது கேட்டாலும் கேட்கட்டாலும் உயிர் பெரிய போதும் தெரியும் போது நீங்கள் கடவுளை வேண்டிக்கங்க சொல்லுங்கள். அது முதல்ல சொன்னால் என்ன இல்லை, உங்களுக்கு அந்த உயிர் பிரியும் நேரத்தில் தான் அந்த மனம் திறக்கப்படுகின்றது. இப்படி தான் மீண்டும் உடன்படிக்கைக்கு வருகின்றீர்கள். எல்லாவற்றையும் முடித்த பிறகு உடன்படிக்கைக்கு வருகின்றீர்கள். இறைவனுடைய வாக்கு, நீங்கள் உங்களுடைய சத்தியங்களை மன இச்சைகளுக்கு மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய மன இச்சைகள் அவ்வளவுமே உடல் என்ன அறிவிக்கின்றதோ அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்பொழுது உயிர் நடுவில் தத்தெடுத்து கொண்டிருக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய உசகத்தை கொண்டு தான் உயிர் வாடுகின்றது. அந்த உயிர் வாழ்க்கை தான் உங்களுடைய உடல் விளைச்சல்கள். உயிர் இல்லை என்றால் உடல் மறைந்துவிடும். உடலுக்கும் உயிருக்கும் இடையே உயிர் முக்கியம் என்பதை அறியுங்கள். உடல் கிடையாது, உயிரிலிருந்து உடல் உறுப்புகள் விளைந்தன. ஒரு சின்ன ஒரே ஒரு துளி, அந்த ஒரு அணுவிலிருந்து, உயிர் அணுவிலிருந்து தான் உடல் உருவாகியது. அந்த உயிர் அணுவில் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் தான் உங்களை வளர்த்தது, உங்களுக்கு அவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்காக உருவாக்கியது அந்த உயிர் அணு தான். இப்போது உயிர் அணு, அந்த உயிரோட்டம் முக்கியமா அல்லது உங்களுடைய உடல் முக்கியமா? உடல், கண், காது, மூக்கு, வாய்த்தோல், இவ்வளோதான் ஐந்து புலன்கள், அஞ்சு பூதங்கள், அஞ்சு பேய்கள், பூதம்னா பேய், ஒன்றுக்கும் உதவாதது. இதனை நீங்கள் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக இல்லை, இவ்வளவையும் படைத்த உயிர் பெரியது. அந்த உயிரை பற்றி நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை. இவ்வளவையும் இறைவன் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தது தான், மறந்துவிட்டோம், மறந்தும் போய்விட்டது. இப்பொழுது பிரார்த்தனையின் கூடிய அந்த உணர்வோடு பேசும் பொழுது அந்த மறந்து போய்விட்ட உணர்வு மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. உண்மைதானே? இன்னும் உடன்படிக்கை உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கிடையே உடன்படிக்கை நிச்சயமாக இன்றளவும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கின்றது. உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டி, மறந்துவிட்டவற்றை நினைவூட்டுவதற்காக வேண்டி சூழ்நிலைகளை விரைவில் அமைக்கின்றான். இது ஒரு சூழ்நிலை. நீங்கள் எப்படி என்னுடைய உயிரை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். கூட்டு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுடைய வாக்கு, நான் உங்களை தனித்தே படைத்தேன், நான் உங்களை தனித்தே கைப்பற்றுவேன். கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக கைப்பற்றப் போவதில்லை. உங்களை நான் குடும்பமாக சேர்த்தேன், குடும்பமாக நீங்கள் படைக்கப்படவில்லை. ஆக தனித்தே உங்களை படைத்தேன், தனித்தே உங்களை நான் கைப்பற்றுவேன். அப்படி இருக்கும்பொழுது தனித்தே நீங்கள் ஏன் வாழ விரும்புவதில்லை? கூட்டாக சேர்ந்து கொண்டு உனக்கு நான் எனக்கு நீ என்று ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? இங்குதான் உங்களுடைய பாரம், வாழ்க்கையினுடைய சுமை ஆரம்பமாகின்றது. உங்களோடு உங்களுடைய இறைவன் இருக்கும் பொழுது உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது. அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான், உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் உங்களுக்காக படைத்தான், உங்களுடைய மனதில் தேவைகளை அமைத்தான், தேவைகளை அமைப்பதற்கு முன்பாக படைத்துவிட்டான். முதலாவது உங்களுடைய குழந்தையை நீங்கள் பெறும் பொழுது அவன் உங்களுக்கு பாலை கொண்டு வந்தான். உங்கள் அப்பாவோ அம்மாவோ பாலை கொடுக்கல, நான் கொண்டு வந்தேன். அதை விழுங்கக்கூடிய அழகான முறையையும் குறையறி கொள்ளாமல் நான் உங்களுக்கு கற்பித்தேன். இதற்கு நன்றி செலுத்துவீர்களா? அந்த குழந்தைகளுக்கும் நான் தான் உணவளித்தேன், உங்களுக்கும் நான் தான் உணவளித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை கவனிக்க முடியவில்லையா? நான் சம்பாதிச்சு, நான் உழுது ஏர் உழுது, நான் பயிரிட்டு, நான் உழ செஞ்சு நான் வாழப்போறேன் நினைக்கிறீங்களே? ஏன் நன்றி உணர்வு அற்றவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். என்னை நம்பி நீங்கள் இந்த உலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவித்திருக்கின்றேன். என்னை தேர் உங்களுக்கு உணவளிப்பதில்லை என்பதையும், நீங்கள் பிறந்த நாள் முதலாக கருவில் வளர்ந்த நாள் முதலாக நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த அறிவிப்பைத்தான் நீங்கள் கொண்டு என்ன இறைவனே, இறைவன் ஒருவன் வேண்டும், கடவுள் ஒன்று வேண்டும் என்று உணர்வு கொண்டீர்கள். அந்த கடவுள் வேண்டும் என்ற உணர்வுக்கும் என்னையே நீங்கள் உருவமாக்கினீர்கள். பார்க்காத ஒன்றை நான் உங்களுக்கு உயிரை படைத்தேன், உயிரை பார்க்க முடியாது அப்படியே நம்பினீர்கள். உயிர் ஒன்று இருக்கிறது, ஆம் இல்லை, அதுக்கு பொருள் வடிவம் கொடுத்தால் தான் நம்ப நின்றுக்கொண்டீர்களா? உங்களை வாழ்விப்பதற்காக வேண்டி நான் கடமையாக்கி என் மீது கடமையாக்கிக் கொண்டேன். நீங்கள் உயிரை படைப்பவர்கள் இல்லை, உயிர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உயிரை படைப்பவனிடம் நீங்கள் திரும்புங்கள், அவன் ஒருவன் தான் உங்களை பாதுகாப்பவன் என்று. நான் உயிரை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நீங்கள் எண்ணும் பொழுது உடன்படிக்கையை மீறிவிட்டீர்கள், சத்தியத்தை நீங்கள் மீறிவிட்டீர்கள், பொய்யில் வாழ ஆரம்பித்து விட்டோம். இது உண்மைதானே? உயிர்தான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, படைத்தது. அந்த உயிரை படைப்பவர்கள் நீங்கள் இல்லை. பார்க்க முடியாத அந்த மாபெரும் ஆற்றலை படைத்தவன், அவனை நீங்கள் பார்க்க முடியாது. அவனை பார்க்க வேண்டும் என்பது உண்மையானால் இந்த உயிரை முதலில் பாருங்கள். இந்த உயிருக்கு இதுதான் வடிவம் என்று ஒரு வடிவம் கொடுங்கள். அந்த வடிவத்தை வைத்துக்கொண்டு உயிர் வாழ்ந்து பழகுங்கள், முடியுமா என்று பாருங்கள். உங்களுடைய உயிர் மடியும் பொழுது இறைவனே உயிரை கொடு என்று நீங்கள் கேட்பீர்கள். அப்பொழுது நீங்கள் படுத்து படுக்கையாக இருப்பீர்கள். பக்கத்தில் உள்ள பூஜரம் இருக்கும், தொலைவில் கோயில் இருக்கும், அதே மாதிரி பக்கத்தில் உள்ள நமாஸ் படிக்கிறவங்களும் இருக்கும், தொலைவில் மசூதிகள் இருக்கும், சர்ச்சுகளும் ஜபமும் இருக்கும், போக முடியாது, கோயில்களுக்கும் போக முடியாது. படுத்த படுக்கையில் நீங்கள் உயிர் பிச்சை கேட்பீர்கள். உங்களுடைய உள்ளம் இறங்கும், என் இறைவனே என்னை காப்பாற்று, கடவுளை என்னை காப்பாற்று. கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் உருவம் அமைத்தீர்கள், நானும் உங்களை உள்ளத்தில் இருக்கின்றேன். அந்த உள்ளத்தில் உருவம் அமைக்க முடியாது. எப்படி உயிரை உருவம் அமைக்க முடியாதோ, அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அதற்கும் உருவம் கொடுக்க முடியாது. அந்த உள்ளத்தையும் நீங்கள் ஒரு கோயிலாகவோ சர்ச்சாகவோ மசூதிகளாகவோ வடிவமைக்க முடியாது. எப்படி வடிவம் கொடுத்தீர்கள்? மூன்று திட்டமாக வெவ்வேறு வடிவங்கள். இது இந்த விதமான கடவுளுக்குரிய இல்லம், இது வேறு விதமான கடவுளுக்குரிய இல்லம் என்று நீங்கள் எப்படி அவனுக்கு வடிவமைத்தீர்கள்? வானங்களையும் பூமியையும் படைத்து அவனுக்கு தான் எங்கு தங்க வேண்டும் என்று தெரியாது. நீங்கள் உங்களுடைய தெருக்களில் அமைத்திருக்கக்கூடிய கட்டிடங்களில் அவனை நுழைத்து பூட்டிவிட்டு சென்றுவிட்டீர்களா? இதற்கு மேல் கடவுளை ஈடுபடுத்த முடியுமா? இருந்தபோதிலும் இன்னமும் அவன் உடன்படிக்கை மீறவில்லை. கற்பிக்கக்கூடியவற்றை கற்பிக்கும் வரையில் உங்களை வாழ்விடுகின்றான். இறுதி நேரங்களில் நாம் கற்பனைகளில் வாழ்ந்து பொய்களில் வாழ்ந்து ஒவ்வொன்றுக்கும் உருவம் வைத்தால்தான் நம்புவேன் என்ற அடிப்படையை கொண்டு வாழும் பொழுது உங்களுடைய உடல் நலம் குன்றுகிறது. உடல் நலம் குறைந்து வரும் பொழுது நீங்கள் உருவத்தை நாடுகின்றீர்கள். ஒரு மருந்து, ஒரு மாத்திரை, ஒரு ஊசி, ஒரு டாக்டர், ஒரு கருவி என்று அதை கொண்டு என்னை சூழ்ந்து வைத்தால்தான் இதெல்லாம் என்னை காப்பாற்றும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இதை பற்றி தெரியாது. இதை வைத்திருக்கின்ற ஜலம் போன்ற அவ்வளவு உருவங்களும் மேல் மாடி கட்டிடங்களாக, அடுக்கடுக்கு மாடி கட்டிடங்களாக உங்களுடைய ஆஸ்பத்திரி வைத்திருக்கின்றீர்களே, இந்த ஆஸ்பத்திரிகளும் அதிலுள்ள மக்களும் ஒருபோதும் அந்த உயிரை படைக்க மாட்டார்கள், அந்த உயிரை பற்றி அறியவும் மாட்டார்கள். இறுதியாக அந்த நேரம் வரும்பொழுது இவ்வளவு தீவினைகளுக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்கள் திருந்துவதற்காக வேண்டி எப்படி திருந்த வேண்டும்? ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுடைய சுகவீனம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு வருகின்றது. உங்களுடைய முயற்சி பலனிக்கவில்லை என்று ஒட்டுமொத்தமாக அவ்வளவு உடல் உறுப்புகளும் பாதிக்கப்பட்ட பின்னர் இப்பொழுது தான் உங்களுக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை வருகின்றது. இது வரைக்கும் உடல் வாழ வேண்டும், இந்த உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை வந்து கேட்கும் பொழுது திட்டமாக இறைவன் கூறுகின்றான், இந்த நேரத்தில் தான் எல்லாம் முடிந்துவிட்டது, என்னிடம் எதுவும் இல்லை, உங்களுடைய மனமும் செத்துவிட்டது, மனம் முக்கியம், இனி நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள், மன வலிமையை கொண்டோ மனதிற்குரிய சத்தியத்தை கொண்டோ வாழ்வதற்கு இனி வழியில்லை, உங்களுக்கு நீங்களே கேடுகளுக்கு மேல் கேடுகள் விளைவித்துக் கொண்டு இறுதியாக மரணம் நெருங்கிவிட்ட பொழுது எப்பொழுது நான் உன்னிடம் திரும்புகின்றேன், என்னை நீ காப்பாற்று என்று கூறும்பொழுது நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு அங்கு என்னுடைய உதவி இல்லை, கால முடியும். இன்னமும் அறிவிக்கின்றான், உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தீர்ந்து போகும், அது சந்தேகமில்லை, என்னிடமிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே வாழ வேண்டும் என்று அது நிலைத்திருக்கும், கடைசி மூச்சிலும் நிலைத்திருக்கும், அதை நீங்கள் அழித்துவிட முடியாது. இன்று முதலாக ஒவ்வொரு உறுப்பும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, எப்பொழுதாவது என் இறைவனே உன்னை நான் பார்க்க முடியாது, நீ படைத்த உள்ளத்தையும் பார்க்க முடியாது, அந்த உள்ளத்தில் வைத்துக்கொள்ள நற்செய்தியை பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும், நீ பேசுவதை நான் காதுகளில் கேட்பதில்லை, உள்ளத்தில் உணர்கின்றேன், உணர்வை பார்க்க முடியாது, அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்பிக்கையை பார்க்க முடியாது பொருள் அல்ல, அந்த நம்பிக்கையில் என்னுடைய விளைச்சல்கள் நீ அனுமதிக்க விளைச்சல் வாழ வேண்டும், அது அடகான் விளைச்சல்கள், அடகையும் பார்க்க முடியாது, உணர முடியும், அந்த உணர்வின் ரசனைகளில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இன்று முதலாக விளைச்சல்களை பார்த்து இதுதான் வாழ்க்கை என்று கூறாதீர்கள், அந்த விளைச்சலை உருவாக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தை கவனியுங்கள், அந்த உயிரோட்டத்திற்கு தேவையான நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு அடிப்படையான ஒரு அழகான செய்தி, அந்த அழகம் அமையப்பெற்றிருக்கக்கூடிய அந்த உள்ளம், அந்த உள்ளத்திற்கு மீது இறைவனுடைய சாட்சியம், அவன் அமைத்த அந்த ஒரு விருப்பத்தை நீங்கள் உள்ளமாக கொண்டிருக்கின்றீர்கள், எங்கு நிற்கின்றது மறைவானை அவ்வளவும் உங்களுக்காக இறைவன் அமைத்திருக்கின்றான். ஆனால் நாம் இறுதியாக வெளிப்பட்டுவிட்டு அடியக்கூடிய அந்த உடல் உறுப்புகளையும் உடலையும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மட்டுமே வைத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று எண்ணும்பொழுது நாம் ஏற்கனவே இறந்துவிட்டோம், நமக்கும் நம் இறைவனுக்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கை முடிந்துவிட்டது. இவ்விதமாகவே கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம், உங்களுக்கு கைகால்களையும் இறைவன் அமைத்தானே எதற்காக என்று நான் கேட்கின்றேன். இந்த கல்கைகளை இயக்குவதற்கு மூளை அவசியம் இல்லையா? மூளை எதற்காக படைத்தான்? நீங்கள் கூறுகின்ற மூளையில் அறிவு இருக்கின்றது, அந்த அறிவை கொண்டு இயங்குகின்றேன், அந்த அறிவு ஏன் உங்களை பாடக்கி கொண்டிருக்கின்றது? ஒவ்வொரு முயற்சியும் ஏன் உங்களை அறிவை நோக்கி எடுத்துச்சென்று கொண்டிருக்கின்றது? உங்களுடைய கடும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நோய்களை அதிகமாக கொண்டிருக்கின்றன, ஏன்? அப்படியென்றால் சிந்தித்து பார்ப்பதற்காக மனதை அமைத்தானே இல்லையா? இது சரி, இது தவறு என்று பார்ப்பதையெல்லாம் நம்பக்கூடிய மிருகங்களா நாம்? 5 படங்களை வைத்துக்கொண்டு வாழக்கூடிய அந்த நேரம் அவ்வளவும் நாம் மிருகங்களாக இருக்கின்றோம். நிறைவேற்ற பாதம் சரிவிடக்கூடாது என்றால், உங்களுடைய உடல் உறுப்புகள் சீராக இயங்கவென்றால், உங்களுடைய உயிரோட்டலின் பக்கம், உயிரோட்டத்தின் பக்கம், உயிர் ஆற்றலின் பக்கம் திரும்புங்கள். அந்த உயிர் ஆற்றலுக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அழகான செய்தியின் மீது, அந்த செய்தி உள்ளத்தில், அந்த உள்ளத்தில் அமைத்தவன் இறைவன், இறை நம்பிக்கையாளர்கள் ஆகுங்கள். இனி அவன் உள்ள முதலாக தன்னை உங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய அழகான செய்திகளை உங்களுக்கு நம்பிக்கையுடன் அதனை உங்களுடைய உயிராற்றலாக அமைத்து அதை நிலைபெற்றிருக்கக்கூடிய உறுதியான ஞானங்களை கொண்டு உங்களை வாழ வைப்பான். இந்த 5 படங்களுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டது ஞானங்கள், அந்த ஞானங்கள் இறைவனிடமிருந்து. இறைவன் மகாசக்தி என்று கூறுவது உண்மையானால், யாவற்றையும் கடந்த சக்தி என்று கூறுவது உண்மையானால், அந்த சக்தியானது உங்களுடைய உள்ளத்தில் நிலைபெற்றிருக்கின்றது, அவனுடைய வாக்கு. ஞானமிக்க அவன், சக்திமிக்க அவன் படைப்பாளனிடமிருந்துள்ள வாக்கு, படைக்கும் சக்தியும் ஞானமும் அறிவாற்றலும் உயிராற்றலும் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை கொள்ளுங்கள், அங்கே வந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. ஆனால் வெறும் தத்துவத்தின் அடிப்படையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை அறியாமல். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று, நம்பிக்கை தான் உங்களுடைய பலம் என்று. டாக்டர்கள் கைவிட்டாலும் பரவாயில்லை, மனசை ஒற்றாதன்னு அன்னைக்கு நீங்கள் தத்துவம் பேசுவீங்க, சத்தியத்தை பேசலை. உணர்ந்து பேசினால் சத்தியம், உணராமல் பேசினால் தத்துவத்தின் உணரக்கூடிய தத்துவங்கள் தான், அது எந்த உயிரோட்டமும் இருக்காது, அவரும் நம்ப மாட்டார். சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? கடைசி நேரத்தில் டாக்டர் கைவிட்டதுக்கப்புறமா, நீ சத்து போவேன்னு டைம் கொடுத்ததுக்கப்புறமா நோயாளியை பற்றியெல்லாம் சொல்வீங்க, மனசை விட்டுறாது. அது மனசு என்ன இருக்குது? இறைவனுடைய வாக்கு இருக்குது, அதை விட்டுறாதுன்னு அர்த்தம். அந்த வாக்கின் மீது நம்பிக்கை விட்டாதுன்னு அர்த்தம். அதை அடித்தவன் இறைவன், அவன் பொய் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். அவன் யாவற்றின் மீதும் சத்திய படைத்தவன், இவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள், முட்டாள்களை நம்ப வேண்டாம், இனி ஞானமிக்க அறிவாற்றல் மிக்க ஆற்றல் மிக்க உயிரை படைக்கக்கூடிய தன் உடன்படிக்கையை மீறாத சத்தியவானை நம்புங்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். மனசை உற்றாதப்பான்னு சொல்லும்போது உங்களுடைய சத்திய உடன்படிக்கையை நீங்கள் மீறக்கூடாது. உங்களுடைய சத்தியங்களை உங்களுக்கே துரோகத்திற்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கே விரோதமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அத்தியாயம் 16 வசனம் 94 அத்தியாயம் 16 வசனம் 94 உங்களிடம் இருக்கக்கூடிய எவ்வளவு சத்தியங்களையும் உங்களுக்கு குறியாகிவிட்டது. உங்களுடைய உள்ளம் முக்கியம். அந்த உள்ளத்தில் இறைவனுடைய வாக்கு. உங்களுடைய உள்ளத்தை படைத்தானே மாபெரும் ஆற்றல் மிக்கவன், அகிலங்களையெல்லாம் அடக்கி அந்த உள்ளத்தை வைத்திருக்கின்றான். ஒரு பார்வைக்கு என்னுடைய வானங்களும் மாற வேண்டும், நான் விரும்பிய விதத்தில் அமைய வேண்டும் என்று விருப்பத்தோடு பார்க்கின்றேன். அந்த விருப்பத்தை அமைத்து கொண்டிருந்தால் உங்களுக்காகத்தான் வானங்களும் பூமியும், மிருகங்களுக்காக அல்ல. நீங்கள் மட்டும்தான் எனக்குரியவர்கள், மிருகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சேவகர்கள், மற்ற அனைத்துமே உங்களுக்கு அடிமைகள். விரும்புவதை வைத்துக் கொள்ளலாம், விரும்பாதவற்றை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். மனதின் எண்ணத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு தேள், ஒரு பூரா, ஒரு பாம்பு எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைங்க, நான் இவ்வளவு பண்ணுறது நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நான் வளர்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. அவற்றுக்கும் உயிர் இருக்கிறது என்று, நிச்சயமாக அவற்றுக்கு உயிர் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் உயிர். அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய மனம், அந்த மனதில் இருக்கக்கூடிய என்னுடைய செய்தி, அந்த என்னுடைய செய்தி தாங்கக்கூடிய அந்த உள்ளம், அந்த உள்ளத்திற்குரிய நம்பிக்கை, இவ்வளவும் சேர்ந்த உயிர். மிருகங்களுக்கு அது கிடையாது, மற்ற உயிரங்களுக்கு அது கிடையாது. ஆனால் உங்களை அறிவை கொண்டு நானும் மிருகமும் சமம்தானே. நீங்கள் மிருகமாக இருந்தால் மிருகத்தோடு சமமாகிவிட்டீர்கள். உங்களுக்கு உயிரும் கிடையாது, மனமும் கிடையாது, உள்ளமும் கிடையாது, இறைவனுடைய வாக்கும் கிடையாது, இறைவனும் கிடையாது, அவ்வளவு நீங்கிவிட்டது. இவ்வளவும் இருந்தால் உங்கள் மட்டும்தான் உயிர், மட்டும்தான் உயிர். நீங்கள் கொலை செய்யப்பட்டால் மட்டும்தான் கொலை, மற்றவற்றை கொலை செய்வது கொலை அல்ல என்பதை அறியுங்கள். ஊர் மக்கள் உலக மக்களோடு சேர்ந்து கொண்டு அநியாயமாக துரோகமாக பேச வேண்டாம், அவற்றுக்கும் உயிர் இருக்கிறது என்று. அப்படி என்றால் கொலைக்கு கொலை தண்டனை, கொலைக்கு கொலை தண்டனை இல்லையா? படிக்க படி வாங்குது, நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன்னா இன்றைக்குள்ள சட்டை என்ன சொல்கிறது, அவனை கொலை செய்யணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இல்லை தூக்கு தண்டனை, அப்படி தானே? உங்கள்கிட்ட ஒரு பாக்டீரியா வாடுது, ஆயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் வாடுது, நீங்கள் அதை இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு மருந்து கொடுத்து அவளையும் கொள்றீங்க. எல்லா உயிரும் உயிரும் தானா? சின்ன உயிர் பெரிய உயிர் பெரிய உயிர் இருக்கா? யானைக்கு பெரிய உயிர், கொசுவுக்கு சின்ன உயிர், அப்படியா? யானையை கொல்லக்கூடாது. ஏதாவது அறிவு இருக்கிறதா? உயிரை எப்போ பார்த்தீங்க சின்னது பெருசு சொல்கிறதுக்கு? உயிருடைய ஆற்றல், அந்த உயிருடைய ஆற்றல், யானைக்குரிய உயிர் ஆற்றல் இவ்வளோ பெரிய மிருகத்தை படைத்திருக்கின்றது, கொசுக்குரிய உயிர் ஆற்றல் இவ்வளோ தான் படைத்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய மனிதனுடைய உயிராற்றல், அவனுடைய மனமும், அவனுடைய உள்ளமும், அவனுடைய இறைவனுடைய வாக்கும், அவனுடைய ஆற்றலும் அவ்வளவும் தாங்கி நிற்கிறதே, இது எவ்வளோ பெரிய படைப்பு! இது உங்களையும் மிருகங்களையும் சமமாக்கி அதுக்கும் உயிர் இருக்கிறது என்று கற்பிக்கின்றார்கள். நாமும் அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம், உயிர் இருக்கிறதானே. நிச்சயமாக நாம் அறிவிழந்து விட்டோம். உலக மக்களையும் ஊர் மக்களையும் அவர்களுடைய செய்திகளையும் அவர்களுடைய எழுத்துக்களில் எழுதிவிட்டார்கள் என்பதற்காக அது ஒரு புக்காகிவிட்டது, அது அறிவு என்று நாம் நம்பிக்கொண்டது படித்திருப்பதையும் விட்டு விலகுங்கள். உள்ளத்தின் படிப்பு மிக முக்கியம். உள்ளத்தில் இருக்கிற ஒரு செய்தியை உலகத்திற்குரிய கோடான 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 கோடி புத்தகங்களும் அதிற்குரிய அறிவை கொண்டு சேர்த்தாலும் உள்ளத்திற்குரிய ஒரு அழகான செய்தியை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அது என்ன என்றே புரியாது. நாம் இன்னமும் வாழ்க்கையை வாழ்க்கின்றோம், வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டோம். அவனிடமிருந்து நமக்கும் அவனுக்கும் இடையே உடன்படிக்கை முடிந்துவிட்டது. அந்த உடன்படிக்கையை நீங்கள் உங்களுடைய வெற்று பேச்சுக்கு ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள், வீண் பேச்சுக்களுக்கு ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கே நீங்கள் விரோதிகளாக மாற வேண்டாம். பொருள்களின் அடிப்படையில் கொண்டு அந்த அறிவை கொண்டு வாழ்வதன் காரணமாக இறைவனிடம் செய்து கொண்ட உடன்படிக்கை, என்னை நம்புங்கள், கண்கள் காதுகள் போகக்கூடிய அந்த திசைகளெல்லாம் உங்களிடம் இருந்து பொருள்களாக வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு பார்வையும் நம்பாதீர்கள், அது அழியக்கூடியது. உண்மைதானே? உங்கள் கண் முன்பாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள், வயசாக கொண்டிருக்கிறது, உண்மைதானே? தடுத்து நிறுத்துங்கள், முடியாது. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை நீக்கிவிடுங்கள், முடியாது. உங்கள் ஆயிரம் பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை உங்களை நீக்க முடியுமா? உள்ளத்தில் நீங்கள் வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்குகின்றது. உங்களுடைய முயற்சிகளை எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு மீண்டும் பிரச்சனை காலமாகின்றன. ரெண்டு பேருக்கு இல்லை சண்டை, அமைதியாக இருந்தால் சண்டை சேர்ந்து உங்களுக்கு நெருக்கம் ஏற்படுமா? வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டுவிடுமா? யாராவது ஒருத்தர் வாயை மூடணும் இல்லையா? அந்த வாய் யார் மூடுறாங்களோ அவங்க அறிவுள்ளவங்க, யார் கடைசி வாய் என்று தான் நினைக்கிறாங்களோ அறிவில்லாதவங்க. மாறி 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 பேசிக்கொண்டிருக்கின்றோம், வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்றோம், சண்டை சச்சரவில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பிரிந்து விடுங்கள், நான் சேர்க்கின்றேன். நீங்கள் சேர வேண்டும் என்று முனையுங்கள், நிச்சயமாக பிரிந்து போவீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களை எதிர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு சண்டை, ஒரு மனநிலை, நிம்மதி கெட்ட அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமா? உங்களுடைய புத்தகங்களை கொண்டு மிஞ்சி மிஞ்சி போனால் தத்துவங்கள் இருக்கும், ஃபிலாசபி இருக்கும். கிறுக்கர்கள் குழப்பத்தோடு எழுதியதுதான் தத்துவங்களும் ஃபிலாசபிகளும். சத்தியத்தை உணரக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள், இறைவனுடைய அருளை கொண்டு வாழ்வார்கள். உங்களுடைய சத்தியங்களை உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் நிகராக சரிசமமாக ஆக்கிவிடாதீர்கள். சத்தியம் இறைவனிடம் இருந்து அவனுடைய ஆற்றலும் உங்களுடைய அறிவின் சக்தியும் கெட்ட சக்தியும் ஒன்றுக்கொன்று சமமாக ஆக்க முயற்சிக்காதீர்கள். நான் என்னுடைய அறிவை கொண்டு வாழ வேண்டும், இறைவன் அறிவை படைத்தான், அவ்வாறு அல்ல, ஒரு சோதனைக்காக வேண்டி படைத்தான். கண்களும் காதுகளும் மூக்கும் வாயும் இதுதான் உங்களுடைய அறிவு. இந்த அறிவை உங்களுடைய சோதனைகளுக்காக அமைத்தான், உள்ளத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய ஞானங்களுக்காக அமைத்தான். இது வாழ்நாள் முழுமைக்கும் இதுதான் சத்தியம், இதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இது கொண்டுதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மனதில் ஒரு செய்தியை அனுமதிக்காமல் நீங்கள் நாளைய வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்து விடுவீர்கள். வெறுத்த பார்வையோடு இருப்பீர்கள், என்ன சொன்னாலும் புரியாது. அங்கேயே மனம் கிடைப்பீர்கள், அங்கேயே உங்களை சிறுநீர் கிடைப்பீர்கள். ஊட்டி விட்டால் தேவை சாப்பிட மாட்டீங்க, சாப்பாடு வேணுங்கிறது தெரியாது, ஒரு வெறுத்த பார்வை. கூட்டிகிட்டு போனால் நடப்பீங்க, உட்கார வச்சா உட்காருவீங்க. மனம் திறக்க வேண்டும், அங்கு மனம் இது மனதில் இறைவனுடைய வாக்கு அமைய வேண்டும். இப்பொழுது நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இல்லை உன் உதவியை கொண்டு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவைகள் நிகழ்த்தி நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் இறைவனை என்று நீங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுதும் சரி, உங்களுடைய எண்ணத்திற்குரிய ஒன்றை கூட உங்களால் உங்கள் அறிவை கொண்டு நன்மையான பாதையில் அதை நீங்கள் வழிநடத்த முடியாது, இறைவனிடம் கேளுங்கள். எப்பொழுது முதல் முறையாக நீங்கள் ஒரு தேவையை ரிசீவ் பண்ணுறீங்களோ, கவலை நீங்களுமேனு சொல்லிட்டு நீயே போதுமானவன் கதி என்ப அந்த சரணாகதியை அடையுங்கள். என் இறைவனை என்னிடம் விட்டு விடாதே, நான் சம்பாதித்தது போதும் எனக்கு. மீண்டும் என்னுடைய அறிவாற்றலை கொண்டு இதனை நீ கொடுத்திருக்கக்கூடிய உன் கவலை நீங்கி சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டாம். உலகத்தின் அடிப்படையை கொண்டு என் அறிவை கொண்டு அதையும் பாழாக்கி விட வேண்டாம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை அழகான உணர்வை நீங்கள் அந்த சத்தியமான் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் என்ற அந்த உடன்படிக்கையை நீங்கள் அறிந்திருந்தும் நான் இந்த காரியத்தை செய்யப்போகின்றேன் என்று உங்களுடைய சமரச முயற்சிகளுக்கு நீங்கள் ஈடுபட வேண்டாம். பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அவனிடம் அப்படையுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பிறர் மீது கருணை காட்டுங்கள், அன்போடு இருங்கள். அவ்வளவுதான், காலம் மாறி வரும். நீங்கள் கூறுவீர்கள் காலம் மாறும் என்று. காலத்தை நான் மாற்றிவிடுவேன் என்று யாரும் கூறுவதில்லை. கைக்கு மிஞ்சி போகும்போது, என் அறிவுக்கு மிஞ்சி போகும்போது, நான் ஒரு மிருகமாக இருந்து மனுஷனாக மாறும்பொழுது உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன், காலம் மாறும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு அடிபணிந்து உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன, காலம் நிச்சயமாக மாறும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன, அவனுக்கே அடிபணிந்து உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன அவனுடைய அனுமதியை கொண்டு. இவ்வளவு காலம் சூழ்நிலை மாற வேண்டியிருக்கின்றது. அத்தியாயம் 16:49. இவ்வளவு மாற வேண்டியிருக்கிறது, நீங்கள் அதை கூறுகின்றீர்கள், தெளிவாக கூறுகின்றீர்கள். காலம் மாறும், பொறுமையாக இருப்போம். அந்த பொறுமையுடையவர்களுக்கு மட்டும்தான் நற்செய்தியாக இருக்கின்றது. யார் பொறுமையுடன் நற்செயல் செய்கின்றார்களோ அந்த பொறுமையே நற்செயல்தான். இந்த விதத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனிடம் இருந்துள்ள செய்தி நிச்சயமாக இருக்கின்றது. உங்களை மிருப்பவை யாவும் தீர்ந்து போகும். அத்தியாயம் 16:96. உங்களை மிருப்பவை யாவும் தீர்ந்துவிடும். அவ்வளவும் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய அறிவு எல்லாம் முற்றுப்புள்ளிக்கு வரும். இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த வாக்கு நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று, அதை நீங்கள் அடிக்க முடியாது, தீர்ந்து போகாது, இன்னும் வேகமாக அது எனக்கு வேண்டுமே என்று அவசரத்தில் நீங்கள் அதை அடைய முடியாதீர்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு குறைந்து கொண்டிருக்கின்றதோ இறைவனுடைய வாக்கு அந்த அளவுக்கு மேலோங்கி நிற்கும். இது வேண்டியே வேண்டும், இந்த அறிவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு வேண்டும் என்பதை அறிவித்துக் கொண்டிருப்பது தான் இறைவனுடைய வாக்கு உங்களோடு இருக்கின்றது என்பது என்று பொருள். இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்பதனுடைய அர்த்தம் அதுதான். எல்லாம் கைவிட்டு போய்விட்டது, இப்பொழுது மனம் பரிதவிக்கும் வேண்டும் என்று அறிவு போய்விட்டது, என்னுடைய ஆற்றல் போய்விட்டது, மனிதர்களுடைய சமரசம் தோற்றுவிட்டது, மனிதர்களுடைய முயற்சி அனைத்தும் கீழாகிவிட்டன. இப்பொழுது தேவை அதிகமாகின்றது, உணர்வு இப்பொழுது பிறக்கின்றது, அதிகமாகின்றது. பரிதவிப்பு வேண்டாம், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பரிதவிப்போடு எப்பொழுது நீங்கள் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டும் என்று பரிதவிக்கின்றீர்களோ நிச்சயமாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அத்தியாயம் 16:96. யார் பொறுமையாகவும் இன்னும் சகித்துக் கொள்கின்றார்களோ அவனிடமிருந்தே கேட்டு அவனுடைய ஆற்றலை கொண்டு அந்த பொறுமை இறங்குகின்றது. நீங்கள் பொறுமையை கைகொள்ள முடியாது. பொறுமை வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இந்த நேரத்தில் பரிதவிக்கக்கூடிய அந்த நெஞ்சத்திற்கு பொறுமை வேண்டும் என்று கேளுங்கள். அந்த பொறுமை உங்களுக்கு வரும்பொழுது அவன் தான் நாடியதை உங்களுக்கு கொடுக்க தீர்மானித்து விட்டான் என்பது பொருள். ஏனென்றால் அவனிடமிருந்து பொறுமை இல்லை. எதற்காக நீங்கள் பொறுமை கேட்டீர்களோ அந்த பொறுமையை கொடுத்ததற்கு காரணம் அந்த விளைச்சல்களை நீங்கள் வாழ்வதற்காக. இதுவரை உங்களுடைய கேடுகளின் விளைவுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு அறிவை கீழாக்கி இறைவன் கொடுத்தக்கூடிய ஞானமிக்க அழகான விஷயங்களை மேலோங்க செய்யுங்கள். நம்பிக்கை கொள்வது மேலோங்குவது. அதனாலே நான் ஈடுபடுவதற்கான ஒரே காரியம் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இன்னும் சகித்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்தவற்றிலிருந்து மிக அழகானதை உங்களுக்கு அதிகமாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அதனை விளைச்சல்களாக ஆக்கி அந்த கூலியில் சன்மானத்தில் உங்களை வாட வைப்பான். நீங்கள் குடும்ப சகிதமாக என்றென்று வாழ்வதற்காக. ஆக இந்த உடன்படிக்கையை நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றேன். அத்தியாயம் 16:94 உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் அல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பது உடன்படிக்கை. உள்ளத்தில் அவனுடைய செய்தி, அதை நம்பிக்கை கொள்ளுங்கள், உயிரோட்டம் பெறுங்கள், இனி விளைச்சல்களில் வாடுங்கள். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக பணிந்து காலத்தின் சூழ்நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள். வெறும் உடல் சூழ்நிலை அல்ல, அவ்வளவும் உங்களுக்கு அடிமைகள். இந்த வானங்கள் முதலாக பூமியில் உள்ள படைப்புகளில் எந்த ஒன்றையும் நீங்கள் கும்பிடாதீர்கள், வணங்காதீர்கள். இந்த பூமி உங்களுடைய கால்களுக்கு கீழே மிதிப்படுவதற்காக, அடிமையாக இருப்பதற்காக. இதனை தாய் மண்ணை வணக்கம் என்று கூறாதீர்கள். நீங்கள் நிலைபெற்ற பாதம் சருகிவிடும். 16:94 நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையில் இறைவனுக்கு துரோகமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் ஆக்கி கொண்டு பெருமை கொள்ளாதீர்கள். பணிவோடும் பயபக்தியோடும் வாடுங்கள். கடவுள் நம்பிக்கை உள்ள அவ்வளவு பேரும் பயபக்தியை மேலாக கொள்வார்கள். அந்த பயபக்திக்கும் பொருளின் அடிப்படையில் தான் வாடுகின்றார்கள், ஊருக்கு காண்பிக்கின்றார்கள். உள்ளத்தில் தன்னுடைய பயபக்தி வேண்டும், இறைவன் அதை கவனிக்கின்றான் அந்த எண்ணம் இல்லாமல். அவனுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய அன்புக்கும் அவனுடைய காரியம் உங்களில் வாழ்நாள் முழுமைக்கும் நிறைவேற வேண்டும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசைகளும் மனச்சைகளும் உங்களுக்கு வாழ்க்கையாக அமையக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு, இறைவனுடைய ஞானங்கள், உங்களுடைய ஆசைகள், இறைவனுடைய விருப்பங்கள், உங்களுடைய நடைமுறைகள், அவனிடமிருந்து உள்ள உறுதியான வாக்கு, இவ்வளவுமே ஒன்றுக்கொன்று நேர் விரோதமானது. உங்களுக்கு விரோதிகளாக நீங்கள் மாற வேண்டாம். உங்களுடைய உள்ளங்கள் சிதறிவிடும், பாதங்கள் நிலை பெறாது, சரிவிடும். நிலைபெற்ற பாதம் சரிவிடக்கூடாது என்பதன் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள். ஆனால் இதுதான் வாழ்க்கை என்று நாமும் கேட்டு பிறரையும் தடுத்து கொண்டு நீயும் படித்து அறிவு பெற்று உடைத்து பட்ஜெட் வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று நாம் அமைக்கின்றோமே. குறைந்தபட்சம் கண்டுபிடிப்பாளர்களாக மாற வேண்டும் என்று உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் விரும்புங்கள். ஏற்கனவே படித்ததை படித்தா எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? மனசு ஃப்ரீயாக கண்டுபிடிக்க முடியும். யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலிருந்து விளக்கப்பட்டவங்க தானே, இவனுக்கு அறிவு ஏறாது என்று. அந்த கண்டுபிடிப்பாளர் வைத்து படித்துக்கொண்டு நான் அறிவு பெற்றவன் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இந்த படிப்பறிவை நீக்கிக்கொண்டு சொந்தமான அந்த சிந்தனையை கொண்டு இறைவன் ஆற்றலை கொண்டு ஒரு படைப்பை, ஒரு உலகத்தில் உள்ள ஜடப்பொருள்கள் இவ்வளவு இருக்கின்றது இல்லையா, சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், அவ்வளவுமே ஜடப்பொருள்கள். இவற்றையும் படைத்தது இறைவன் அனுமதி கொண்டுதான். ஆனால் பெருமை கொண்டு விடாதீர்கள், அதுக்கு உயிர் கிடையாது. உயிர் அட்டதிலிருந்து உயிர்கள் அதை கொண்டு வருபவன் நான் தான். அதற்கு உயிரோட்டம் வேண்டும் என்று வர மாட்டீர்களா? இப்பொழுது விரும்புங்கள். இது உங்களுக்காக உடைக்க வேண்டுமா, இதனை நீங்கள் இயக்க வேண்டுமா? உங்களுடைய சயின்டிஃபிக் கேட்ஜெட்ஸ் அவ்வளவையும் அது உங்களுக்காக வேண்டும். நான் படைத்த ஒவ்வொன்றும் உங்களுக்காக இயங்குகின்றது. நீங்கள் படைத்த ஒவ்வொன்றும் நீங்கள் அதனை இயக்க வேண்டும் உங்களுக்காக வேண்டி. அது உங்களுக்கு சோர்வையும் களைப்பையும் ஏற்படுத்தும். அதில் உங்களுக்கு நிம்மதி இல்லை. நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய விருப்பத்திற்கு நான் படைக்கின்றேன். ஆக உங்களுடைய அறிவு ஒரு பக்கம், இறைவனுடைய நாட்டம் ஒரு பக்கம். ஆனால் இறைவனுடைய நாட்டத்தை தவிர்த்து கொண்டு உன்னுடைய அறிவை கொண்டு தான் வாழ வேண்டும் என்று தானும் கேட்டு தன் குடும்பத்தையும் வழிகெடுக்கின்றோம். இந்த உணர்வு இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது உன்னுடைய ஞானங்களை கொண்டு திருப்பி கொண்டு வாயிருவினை என்று அனுப்புங்கள். இதில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். அதில் அந்த குழந்தை ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்து கைக்கும் வாய்க்குமாக வாழ வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் 22 வருடங்களை அவர்கள் பாடித்தோமே, அந்த 22 வருடங்களும் பயபக்தியோடு உன்னுடைய ஞானங்களோடு வாழவே இறைவனே, இந்த படிப்புக்கும் உன்னுடைய ஞானங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிந்துவிட்டது. உன்னுடைய உடன்படிக்கையை நான் மீறமாட்டேன். நீ வாழ வைத்தால் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த பணிவையும் பயபக்தியும் மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கண்டிப்பிற்பாளர்கள் மாறுவார்கள். புதிய புதிய அறிவாற்றலை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட சமுதாயமாக உங்களுடைய குழந்தைகள் வளர வேண்டும் என்று விரும்புங்கள். என்று முதலாக படித்து விட்டான், ஃபஸ்ட் மார்க் வாங்கிவிட்டான், முட்டாள் பயிராக வெளியிலே வந்து அடுத்தவனுக்கு கோடி வேலை பார்த்து பட்ஜெட் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன் என்று விரும்புங்கள். உங்களுடைய நிலைமை மாறிவிட்டது. ஆக துன்பங்களும் வேதனைகளும் நாம் கர வேண்டும் என்றால் இறைவனுடைய வாக்கு இது இருக்கின்றது. 16:94. அவனோடு செய்த உடன்படிக்கையை நீங்கள் மீறிவிட வேண்டாம். நிலைபெற்ற பாதம் சருகிவிடும். நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நேரிடம் இன்னும் கடுமையான வேதனையிலும் நீங்கள் ஆவீர்கள். கடைசியில் இறைவனே என்று திரும்புவீர்களே, அந்த நிலை ஏற்பட வேண்டாம். அந்த நிலையில் பதிவிக்கக்கூடிய நிந்திக்கப்பட்ட ஆன்மாவுகள் எதுவுமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர வேண்டாம் என்று இந்த இறைவழி வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்வது உங்களுடைய ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். உள்ளத்தின் பக்கமும் அதில் இருக்கக்கூடிய செய்தியின் பக்கமும் நாளைய வாழ்க்கை பற்றிய அழகான உணர்வுகள் இருக்கின்றன செய்திகளாக. அந்த செய்திகளை நீங்கள் நிறைவேற்றுவிட்டு இல்லை, ஆனால் அது வாழ்க்கையின் அத்தியாவசியம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் எதுவும் இல்லை, உன்னைத்தவர் கதி இல்லை என்று ஆரம்பம் முதலாக விருப்பம் ஏற்பட்ட முதல் நாள் முதலாக உன்னைத்தவர் கதி இல்லை என்ற அந்த சரணாகதியோடு நீங்கள் வாழ்வதுதான் குபிரதனுடைய அடையாளம். பின்னர் அந்த பயபக்தி என்றென்றும் உங்கள் நினைத்திருக்க வேண்டும். அது உருவாகக்கூடியதை நீங்கள் பார்க்கும் வரையில் பார்த்து பின்னரும் நன்றியோடு இன்னும் நம்பிக்கையை இறைவன் கொடுக்கக்கூடிய இன்னும் அழகான செய்திகளை நீங்கள் நம்பக்கூடியவர்களாக வாழ்ந்து வாருங்கள். இந்த பூமி உங்களுக்கு சொர்க்கவனமாக இந்த உலகத்திலும் வாழ வைப்பான், இனி மறு உலகத்திலும் நீங்கள் சொர்க்கவாசிகளாக எழுப்பப்படுவீர்கள் என்ற அந்த ஆசையை கொண்டு விருப்பத்தை கொண்டும் இறைவனிடம் நான் சமர்ப்பித்தவனாக இன்று முதலாக பாக்கியமிக்க அந்த வாழ்க்கையில் நான் வாழ விரும்புகின்றேன் என்ற அந்த வாழ்க்கையை ஆரம்பியுங்கள்.